அனுபவம் பேசுகிறது. நிகழ்ச்சிகள் இன்று பெண்ணாடம் ஆர் சண்முகம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம்.
ஐயா, நீங்க எந்த பணியை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க? வேலை
பட்டதாரியாக 36 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன்.
ஓஹோ,
ஆசிரியரா.
சரிங்க. உங்களுக்கு வள்ளலார் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டுங்களா?
வள்ளலார் ரொம்ப ஈடுபாடு உண்டு, 50 ஆண்டு காலமாக.
ஓஹோ, எந்த வயசுல உங்களுக்கு?
22 வயசுல இருந்துச்சு.
என்ன காரணம்?
வள்ளல் பெருமானுடைய மூலிகை தான் அடிப்படையான காரணம். அவரு என் உடம்புல வந்து ஏற்பட்ட வியாதியினுடைய காரணமாக அதுல ஏற்பட்ட ஒரு தாக்கம், அந்த ஏற்பட்ட மூலிகையை சாப்பிட்டு அதனால பயன்பெற்று அதனால இருந்து அதுக்கு விடுபட்டு நோயிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் வள்ளல் பெருமானிடத்தில் ஈடுபாடு கொண்டது இந்த மூலிகை தான் எனக்கு.
அதனாலதான் உங்களுக்கு அந்த வள்ளலார் மேல ஈடுபாடு?
ஆமா,
கிடைக்கும். 26 வயசுல
அப்போ இது எனக்கு குழந்தையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை பாக்கியமே ஏற்பட்டது. அதுக்கு பேர் தான்.
ஓஹோ, சரிங்க. இப்ப வள்ளலார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க.
வள்ளலார் வந்து வாழையடி வாழை என வந்ததிரு கூட்டம் அரபில் தமிழகத்திலே தோன்றிய சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் என்ற வரிசையிலே வாழையடி வாழையாக வள்ளல் பெருமான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திலிருந்து வடமேற்கு மூலையில் 20 மைல் தொலைவில் உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 அவதரித்தார்கள். எல்லோரும் பிறந்தார்கள் என்று சொல்வார்கள். வள்ளல் பெருமான் அவதரித்தார்கள், வருவிக்க விட்டார்கள். பல ஓதாது உணர்ந்தவர்கள், ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிய வள்ளல் பெருமான் ஓதாது உணர்ந்தவர்கள். முன் பிறப்பிலேயே மன அறிவு இல்லாமல் ஜீவ அறிவு முழுமையாக பெற்று ஜீவ அறிவிலே வளர்ந்த காரணத்தினாலே எல்லா அறிவையும் முழுமையாக பெற்று இந்த பிறவியில கருவிலேயே திருவுற்று பிறந்தார்கள். அதுதான் மிக முக்கியமானது.
இப்ப அவங்க வந்து ஆன்மீகத்தை பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா?
நிறைய சொல்லுங்க.
அதே போல வந்து இப்படைய மருத்துவ குறிப்புகளை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு பாக்கலாம் நினைக்கிறேன். அந்த இதுல வந்து ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க?
வள்ளல் பெருமான் ஒழுக்கத்துக்கு நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள், அதாவது இலக்குகள் 4 என்று சொல்லியிருக்கார்கள். அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள், இலக்குகள் நாம் மனித சமுதாயம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள், இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தை மிக அற்புதமாக வலியுறுத்தியிருக்கிறார். இந்திரிய ஒழுக்கம் என்பது நம்முடைய புற ஒழுக்கம், ஞானேந்திரியம் என்ற உறுப்புகள், கர்மேந்திரியம் என்ற உறுப்புகள், ரெண்டு பிரிவு ஒரு உடம்புல. ஞானேந்திரியம் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி, அதனுடைய ஒலி ஓசை அந்த. கர்மேந்திரியம் என்பது கை, கால், நீர் விடுவாயில், மலம் விடுவாயில், நாக்கு பேசுகிற பொழுது அது கர்மேந்திரியமாக வரும். இது இந்திரிய ஒழுக்கம்னு பேரு. இதுக்கு ஒன்றுக்கு ஒரு ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். அதற்கு பிறகு இது உள்ளுறுப்புகளாக இருப்பது மனம், கரணம் என்று பேர். அதற்கு கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். ஜீவன்டா உயிர், உயிருக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, உயிர் ஒழுக்கம். அதற்கு ஆதாரமாக இருப்பது ஆன்மா, ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தை வள்ளலார் வலியுறுத்தி சொல்லியிருக்கார்கள். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தை அடைவதற்கு உண்டான நெறிகள் 4 சொல்லியிருக்கார். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். இது 4 நெறி. இந்திரிய ஒழுக்கம், அந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லிய வள்ளல் பெருமான் அவற்றை அடைவதற்குண்டான வழிமுறைகளை 4 சொல்லிருக்காரு.
இந்த 4
கடைபிடிச்சோம்னாக்க நம்முடைய வாழ்க்கையில அது 2 கடைபிடிச்சாலே போதும். இந்திரிய ஒழுக்கையும் கரண ஒழுக்கத்தை இரண்டையும் நாம் ஊற்றமாக கடைபிடித்தால், அதாவது ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் திருவுருளினாலே கூட்டி வைக்கப்படுகிறார். இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை நாம் கடுமையாக பின்பற்றுவேமானால் ஜீவ ஒழுக்கமும் உயிர் ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கம் திருவுருளினாலே கூட்டி வைக்கப்படுகிறார்
அப்படி சொல்றார். சரி, இது வந்து ஒழுக்கத்தை பத்தி.
ஆமா,
அப்புறங்க
இந்த ஒழுக்கத்தை மனித தேசத்திலே உபாதைகள் ஏற்படுகிறது, வியாதிகள் ஏற்படுகிறது, அறிந்தோ அறியாமலோ வியாதி ஏற்பட்டு போகுது. அதற்கேற்பு அதை தடை செய்து கொள்வதற்காக மூலிகைகளை நிறைய சொல்லியிருக்காங்க.
சரிங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நாலு ஒழுக்கம், அதுக்குண்டான நாலு நெறிமுறைகள்
சொல்றேன்.
அதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ஒழுக்கமா இருக்கலாம், நம்மளுடைய வந்து உடம்பு வந்து
ஆரோக்கியமா இருக்கும்.
இருக்கும்,
இந்த காலத்து எந்த விதமான வியாதிக்கும் அடி வரவே வராது. அப்படி ஏதாவது முன்வினையினால விழாவே வந்துவிட்டாலும் அவற்றை நீக்கிக் கொள்வதற்கான உபாதம் உபாயத்தையும் சொல்லியிருக்கிறார். அது 4448 வியாதி என்று குறிப்பிடப்பட்டு,
ஒரு மனிதனுக்கு
மொத்தம் எல்லாம் பொதுவா எல்லா இவர்களுக்கும் உண்டாகக்கூடிய வியாதிகளுடைய தன்ப அளவு 4448 என்று சித்தர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அதில் 485 மூலிகை வள்ளல் பெருமான் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு பயன்படும் என்ற வகையில் 485 மூலிகையை பட்டியலிட்டு அந்த மூலிகையினுடைய ஒவ்வொரு மூலிகையினுடைய பலனையும் விவரித்து சொல்லியிருக்கிறார்கள்.
இது ஏற்கனவே சித்தர்கள் பல பேர் சொன்னதானுங்களா?
சொன்னதை கூட இவர் அந்த மாதிரி இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சுருக்கமாக சொன்னதில்லை. இளமறைக்காயா சொல்றாங்களே தவிர வேற
சொன்னதில்லை.
இளமறைக்காயா சொல்றாங்க, இவரும் பல இளமறையாக சொல்லிருக்காரு, அது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. அதுல 10 மூலிகையை எடுத்து ரொம்ப சிறப்பாக சொல்லி அதை தினம் 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 பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுதான் மிக முக்கியமானது.
ஓஹோ,
குளிர்ந்த கொல்லின்னு சொல்றாங்க. குளிர்ந்த கொல்லி அந்த மூலிகையை சாறு பிழிந்து செத்தவங்க காதல புழிஞ்சு ஊத்துனா செத்து பொழைச்சுக்குவாங்கிறாரு. அந்த மூலிகை எங்க இருக்குன்னு தெரியல நமக்கு. கருங்கா இல்லாத சொல்ல மாட்டாங்க, ஞானிகள் இல்லாத சொல்லவே மாட்டாங்க. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அவ்வளவுதான்.
அது சிலது வந்து மறைமுகமா வச்சிருக்காங்க.
மறைமுகமா இருக்குது, நமக்கு தெரியல, அவங்க ஞானிகளுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதே போல 5 or 6 மூலிகளை கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை, இந்த மூலிகளை மிக தினந்தனம் பயன்படுத்த முடியாது சொல்லிருக்காங்க.
அது வந்து ஒரு தனியாவே
485 பட்டியல் போட்டதோட கூட தனியாக பிரித்தெடுத்து இதை தினந்தினம் வந்து சாப்பிட முடியாது உனக்கு அறிவுறுத்தி சொல்லிருக்காங்க.
தினம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றக்காக
சொன்னதோடு மட்டுமில்ல, நான் சொல்றேன். கரிசாலையை பற்றி வள்ளல் பெருமான் கொண்ட குறிப்பு என்னன்னா, கரிசாலையை தினே தினே, அவருடைய வாசகத்தை அப்படியே சொல்றேன், கரிசாலை தினே தினே எந்தவித தந்திரத்தினாலாவது, பச்சையாகவாவது, சமையல் செய்தாவது, அலட்சியம் செய்யாமல் லட்சியம் வைத்து உண்ண வேண்டும்.
வெறும் தான் சாப்பிடக்கூடாது, அது கூட ஒரு இது இருக்கு.
பரம கருணாநிதியிலே கொடுக்கப்பட்டது, ஆண்டவனையிலே கொடுக்கப்பட்டது, அனந்த காலம் காத்திருந்தாலும் இதன் பயனையும் நன்மையையும் உண்மையையும் வெளியிடார்கள். உண்மையும் வெளியிடார்கள். அசக்தம் நீங்கும், உடம்புல அசக்தம் அசதி, அசதி நீங்கும். பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும். இது புற உடம்பு, கை கால் புற உடம்பு. பிரதம உள்ளுடம்பு உயிருடம்பு சொன்னோம்ல, உயிர் உடல் காண்கிறது உரைத்தமைச்சு உயிர் உயிரை காப்பாற்றுவதற்கு. சளிய அந்த தவைய பல் துளைக்கினால தந்த சுத்தின்னு சொல்லுவாங்க, தந்த சுத்தி செய்தால் பல் வந்து பல் கெட்டிப்படும், பல் இந்த எகிரில் இருக்கிற வல்லாம் நீங்கும், முகவசீகரம் உண்டாகும், முக்தி அடைவதற்கு சாதக சகாயமாக இருக்கும் யோகியுடைய விஷயத்தினே இருக்கு. முக்தி அடைவதற்கு இதுவே முக்தியை கொடுத்துறாது, சாதக சகாயமாக இருக்கும் ஔஷதி. ஔஷதி மருந்து.
இந்த மேல் நாக்குது வந்துட்டு ஒரு கிளீன் பண்றது சொல்லுவாங்களா, என்ன அதுங்க? அது
கரிசால வழலி நீக்குதல் பேருங்க. வழலை நீக்குதல், வழலை நீக்குதல் பேரு. அந்த கரிசாலையை போட்டு வாயில மண்ணு,
சரிங்க, எவ்வளவு சும்மா ஒரு பத்தலை
மண்ணு, சாறு கொஞ்சம் முழுங்கிடணும்.
சரி,
அந்த திப்பை எடுத்து தர்ஜினி விரல் பேரு,
இந்த
ஆமா இதுல வச்சு உள்நாக்கல் தேய்ச்சி, உள்நாக்கல் தொங்குற நாக்கள் தேய்ச்சோம்னாக்க, இந்த பக்கம் எப்படி தேய்ச்சோம்னாக்க
அது முடியல இருக்கும்,
அது முடியல தேய்ச்சோம்னா
ஆமா கொஞ்சம் அப்படியே பந்து மாதிரி போகும்.
தேய்ச்சோம்னாக்க கண்ணு எல்லாம் கொஞ்சம் கலங்குற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள இருந்து எல்லாம் குழையெல்லாம் பித்தநீர் கபநீர் ரெண்டும் வெளியாகும். பித்தநீர் கபநீர் ரெண்டும் அப்படியே வெளியாகும். உடம்புல உடனே கணீர்னு குரல் இருக்கிறத பாக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாலே பேசுகிற பேச்சுக்கும் பாடுகிற பாட்டினுடைய இருக்கிற ரசனைக்கும் அதற்கு பின்னாலே நீங்க எடுத்த பிறகு அந்த பேசுகிற பேச்சினுடைய குரல் துணிக்கும் வெங்கல கடையில ஆன போன மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குரல் கணீர்னு இருக்கும்.
அது உள்ள இருக்க அந்த கபத்தை எல்லாத்தையுமே வெளியே,
பித்தநீர் கபனி ரெண்டு வழியாகும்.
ஓ,
அதுல முக்கியமானது பித்தனைக்கு. அதே மாதிரி
அது வந்து இப்ப வள்ளலார் சொன்ன முக்கியமான ஒரு குறிப்பு,
முக்கியமான குறிப்பு இது ஒன்று. அடுத்து அதே போல தூது வளைய சொல்றாரு. தூ என்றால் சளி, துளைன்னா தொலைச்சி எடுக்கிறது. சளிய தொலைச்சி எடுக்கிறதுனால தூதுவளை காரண பெயர். கபத்தை அரிப்பதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கவனசக்தியை உண்டு பண்ணுவதற்கும் பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணுவதற்கும் சாதக சகாயமாயிருக்கும் யோகியதை உடையது இந்த தூதுளை அப்படின்னு சொல்லு. கரணம் என்று சொன்னால் மனம். மனம் ஓய்வதற்குன்னு ஒரு மூலிகை சொன்ன ஞானிய வள்ளலார் தான். மனம் ஓய்வதற்குன்னு. அதே போல முசுமுசுக்கையும் சொல்றாரு, முசுமுசுக்கையும் சூடு. தூதுவழியில கவன சக்தியை உண்டு பண்ணுவதுங்கிறார். பிள்ளைய படிக்கிறேன், ஏண்டா படிக்கணும், பிள்ளைய படிப்புல உனக்கு கவனமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவேன். அந்த கவன சக்தியை உண்டு பண்ணுவதற்கு கூட அந்த தூதுவழை பயனுடையதா இருக்கும். கிராமத்துல எட்டையும் பயன்படுத்துவாங்க.
கிராமத்துல இன்னும் வந்து கரசலாங்க தூதுவளை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதே போல முசுமுசுக்கையும் அதே அதே எல்லாம் மூன்று வெப்ப ஆற்றலுடையது. மூணு கரிசாலை சூடு, தூதுவளையும் சூடு, முசுமுசுக்கையும் சூடு. முசுமுசுக்கே பல கடிதங்கள் எழுதுறாரு. சமூலம் கொண்டு வந்து அதை வஸ்திரகாயம் செய்து வைத்துக் கொண்டு அதை தினம் அன்றாடம் பயன்படுத்தணும்.
சமூலம்னா வேறு
வேறு எல்லாம் சேர்த்து அது மூணு சூடானது. இந்த மூன்றையும் எப்படி பயன்படுத்தணும் ஒரு ரேஷியோ சொல்லிருக்காரு, அதான் முக்கியமானது.
எப்படி
கரிசாலை கொண்டு வந்து அந்த இலையெல்லாம் பழிச்சு அதுல அந்த அதுல என்ன கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, சித்தர்வத்துல அது எல்லாம் ஒன்னா போட்டு அடிச்சிருவான். அந்த இலைக்கு பின்னால் இருக்கிற இதெல்லாம் புழு பூச்சியெல்லாம் இருக்கும், அல்லது வேற எதுவும் முட்டும் விட்டு இருக்கும், அதெல்லாம் ஒன்னா போட்டு அடிச்சோம்னா அப்புறம் அது நம்ம கெட்டதாங்க எடுக்கும். அது நாம பயன்படுத்தணும், நாமே கொண்டாந்து அதே மாதிரி கொண்டாந்து பயன்படுத்த செய்யப்பட்டதான் இந்த மூலிகை. கரிசால தனியா கொண்டு வந்து தலையை தனித்தனியா எடுத்து தண்ணியில விளைச்சி இந்த காய வச்சுடணும். அதே மாதிரி தூதுவளை இலையும் இலை காய வச்சுடணும்.
சம்பளம் கிடையாது,
சம்பளம் இல்ல. முசுமுசுக்க இலை தனியா கொண்டு வந்து காய வச்சிடணும். காய வைத்த பிறகு அது பிறகு தனியா உலர்த்திய பிறகு தனியா தனித்தனியா பொடி பண்ணணும். பொடி பண்ணிய பிறகு கரிசாலை நாலு பங்கு தூள், தூதுவளை ஒரு பங்கு, முசுமுசுக்கை ஒரு பங்கு, இது மூணு சூடு, சீரகம் ஒரு பங்கு, நற்சீரகம். நற்சீரகம்
ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே வந்து சூடு இருந்தாதான் அந்த சளி கபம் இதெல்லாம் எடுக்க முடியும். அது வந்துட்டு
இது சமன்படுத்தி
இது வந்து சூடு,
சீரகம் குளிச்சி.
ஓ
சீரகம் குளிச்சி
அது மட்டும் எப்படி அதுல ஒண்ணு
வள்ளல் பெருமான் சொல்ற அந்த அப்பதான் சீடு பண்ண முடியும். ஞானி சொல்ற ஏத்துக்க வேண்டியது நம்பிக்கை.
பொதுவா வந்து 18 சித்தர்கள்ல வந்து இப்ப 25 சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல வள்ளல் பெருமானையும் இப்ப சேர்த்திருக்காங்க. அவர் ஒரு சித்தர் அப்படின்னு இப்ப சொல்லி
ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்றேன். கரிசாலை நாலு பங்கு, கரிசாலை தூள், கரிசாலை இலை தூள் நாலு பங்கு,
நாலு பங்கு,
முசுமுசுக்க இலை தூள் ஒரு பங்கு,
தூதுவளை வந்து
தூதுவளை இலை தூள் ஒரு பங்கு, சீரகம் ஒரு பங்கு. 4:1:1 இந்த இதை ஒன் சமமாக சேர்த்து திரும்பி ஒரு மிக்சியில போட்டு கலந்து பொடி வச்சுக்கணும். அந்த வைத்து ஒன்றா சேர்த்து
வச்சுக்கணும்.
அதுல ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியில, பச்சை தண்ணியில போட்டு நல்லா ஒன்றரை டம்ளர், ஒன்றரை டம்ளர் தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அதை அரை டம்ளரா காய்ச்சிடணும், சுண்டணும். பொங்கி வழியும் விடக்கூடாது, அப்படியே பொங்க பொங்காமல்
ஒரு பங்காக்கணும்.
ஆக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து, நாட்டு சர்க்கரையும் நாட்டு வெள்ளமும் சேர்த்து இறக்கி வடிகட்டிடணும். வடிகட்டி அப்படியே சாப்பிடலாம். பால் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த சீரக வாடையோட ரொம்ப அருமையா இருக்கும். உடனே மலம் கழியும், உடனே கான்ஸ்டிபேஷனே இருக்காது.
மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது,
ரொம்ப நல்லது, ரொம்ப அனுபவத்தை சொல்றது.
அது சரி இல்ல, அது நம்ம ஏன்னா இன்றைய உலகத்துல வந்து அதிகமான வியாதிகள் வர்றதுக்கு காரணம், முதல் காரணம் மலச்சிக்கல் தான்.
மலச்சிக்கல் தான்.
நீங்க சாப்பிட்டது வந்து ஒழுங்கா செரிக்கணும், செரிச்சது ஒழுங்கா போயிடுச்சுன்னா அவர் எந்த வியாதியும் வராது இல்லீங்களா. ஆக மலச்சிக்கல் இருந்துட்டா இல்லைன்னாலே நம்ம எல்லா வியாதி பாதி வியாதி போனது மாதிரி இல்லீங்களா.
மலச்சிக்கல் உடனடியா உடனடியா வேண்டியது. அது மட்டும் இல்ல, கல்லீர் சுத்தமாகும்.
ஓ
இருதயம் ஒருவேளை தான் செய்யுது, நுரையீரல் ஒருவேளை தான் செய்யுது, கல்லீரல் வந்து 500 மேற்பட்ட வேலையை செய்யுது. அந்த கல்லீரலை சுத்தப்படுத்து இது
ஒண்ணுதான்.
அது மிக சிறப்பான ஒரு அது. அது கரிசால் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்க, கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமா இருக்குது. கால்சியம் வந்து நமக்கு உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கால்சியம் இருக்குன்னு இருக்குது. ஆனா கால்சியம் சாப்பிடுற சாப்பாடு, கால்சியத்தை நம்ம எடுத்துக்கிறது உடம்புல டைஜஸ்ட் ஆகி அசிமிலேட் ஆகி அப்சார்ப்ஷன் ஆகி உள்ள சத்தாக மாறுகிற பொழுது முழுமையாக நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கறல, அது பெரும்பாலும் வெளியே வந்துடுது. இந்த கால்சியம் சத்து முழுமையாக நம்ம இந்த ரத்தத்தோடு சத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் பாஸ்பரஸ் நமக்கு வேண்டியிருக்கும். அந்த கால்சியமும் பாஸ்பரஸும் 450 பங்கு கால்சியம் இருக்குன்னா 365 பங்கு பாஸ்பரஸ் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு மூலிகையில் இருக்கக்கூடிய சத்து இது ஒண்ணு தான் இருக்குது.
காலையில காலையில ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா போதும்,
சாப்பிட்டா போதும்,
மலச்சிக்கல் சரியா போயிடும்,
கண்டிப்பா போயிடும்.
இது இந்த மழை காலம் அல்லது வெயில் காலம் எந்த
காலத்துல சாப்பிடலாம், அதிகமா சாப்பிடுறது பத்து வருஷமா
சாப்பிடுறேன். தூதுவலை, கரசலாங்கண்ணி, முசுமுசுக்கு, இதனுடைய இது சொல்லிட்டீங்க. அப்புறம் வேற என்ன சொல்லி?
வல்லாரைன்னு சொல்லிருக்காரு.
ஆமா, வல்லாரை ஞாபகம் சக்திக்கு,
வல்லாரை நினைவாற்றலுக்கு. ஆமா, நரம்பு மண்டலத்தை வேலை செய்யும் மூலையில் இருந்த நரம்பு மண்டல, நரம்பு மண்டலை வேலை செய்வதற்கு இந்த வல்லாரை மிக அருமையான ஒரு கீரை. ஒத்த ஒரு ஒரு காம்புக்கு ஒரு இலை தான் இருக்கும். ஒரு அதாவது அதை சாப்பிடுறது கூட முறை கூட சொல்லிருக்காங்க.
எப்படி
அதாவது இன்னைக்கு ஒரு இலை சாப்பிடலாம், அதை சாப்பிடுற முறை கூட ஒரு இலையை போட்டு நல்லா சமிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா மண்ணு
நல்லா சாப்பிடும்,
குழஞ்சி சலைவாவோட சேர்ந்து குழைந்து அந்த எச்சில் தான் உள்ள போகணும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நாக்கில் வச்சிருந்து சாப்பிட்டு உள்ள முழுங்குறீங்களோ அவ்வளவுக்கு நீ அதிகமா சாப்பிடணும் அவசியம் இல்ல. ஒரு இலைக்கு சாப்பிட்டாலே இந்த பலன் உண்டு. தூக்க மாத்திரை துக்குளி போது மாத்திரம் சாப்பிடுறோம், இவ்வளவு இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு இலையை ஒழுங்கா சாப்பிட்டா போதும்.
ஆமா ஆமா ஆமா.
அதே மாதிரி இன்றைக்கு ஒரு இலை, நாளைக்கு ரெண்டு இலை, நாளைக்கு மூணு இலை, நாலு இலை, அஞ்சு இலை,
அப்படி கூட்டிகிட்டே போனோம்.
அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு
திரும்ப குறைக்கணுமா?
ஆமா குறைக்கணும். அதாவது ஒன்னும் ஆபத்து வந்துடாது உடம்புக்கு. அந்த பலன் எப்படி எப்படி ஆறாறு உடம்பு ஏறுக்குதோ ஏறுக்குது இந்த மாதிரி அந்த இலையை எடுத்துக்கலாம்.
முதல்ல ஒரு நாளைக்கு ஒன்னு
ஒன்னு,
அடுத்த நாள் ரெண்டு, அடுத்த நாள் மூணு
மூணு,
அஞ்சாவது நாள் வந்து அஞ்சு
அஞ்சு,
அப்புறம்
நாலு மூணு ரெண்டு ஒன்னு. இருந்தால் அவருடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளுகிற எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அளவு பாங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சில வயித்தால போதும்பாங்க, அப்ப குறைச்சிக்கணும். அளவுதான், பயப்பட வேண்டியல, குறைச்சிக்கணுமே தவிர எந்த மூலிகையிலுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான்.
இன்னைக்கு நாலு இது சாப்பிடறோம், உடம்புக்கு ஒத்துக்கல செய்யல அப்படின்னா அடுத்த நாள் காலையில மூணு சாப்பிட்டா போதுங்களா?
போதும். இல்ல ரெண்டு நாள் விட்டு சாப்பிடு சரிங்க. அதுல இன்னொரு அந்த இதுல
நல்லா மென்று சாப்பிடணும்,
நல்லா நல்லா மென்று முக்கியமானது. அதே போல வல்லாரையில இன்னொரு முக்கியமான குணம்
என்னன்னாக்க,
இந்த வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இலைய வந்து சாப்பிடறோட கூட அந்த மேல பத்து போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த பத்தும் போடலாம்,
அரைச்சு
அரைச்சு
வெறும் வல்லாரை மட்டும் போதும்
போடலாம்,
வேற எதுவும் சேர்க்க வேண்டியது
இல்ல. அதையே நல்லா சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுனா அதையே குறையது உண்டாவா சான்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னாக்க, அதுல இருக்கிற ஒரு இந்த நுண் உயிர் நுண் கிருமி இருக்க, அந்த நுண் கிருமிய எந்த இதனாலயும் அழிக்க முடியாதுங்களாம். அது வெண் குஷ்டம் மட்டும் இல்ல, பொதுவான குஷ்டத்தில் இருக்கிற இதுலயே நுண் கிருமின்னு இருக்குத, நாலு வகை இருக்கு அதுல. அதுல வந்து ஒரு வைரஸ் வந்து அழிக்க முடியாததா இருக்கு. அந்த வைரஸ்ங்கிற நுண் கிருமிய இந்த வல்லாரையினுடைய சாரானது, வல்லாரையினுடைய துப்பதானது பெனிட்ரேட் பண்ணி அழிச்சுடுதான் அது. அதனால இது பெனிட்ரேட் பண்ணி அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையா இருக்கனால வல்லாரை வந்து அந்த நோய்க்கு ஒரு மருந்தாக அமைகிறது. அதனால வல்லாரையை அடிக்கடி பயன்படுத்தணும் நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வல்லாரை பற்றி நல்ல அருமையான ஒரு,
இவ்வளவு மூலிகைகளை பத்தி அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, அவங்க எதுவும் ஒரு சித்த மருத்துவத்துல பத்தி எதுவும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா, இல்ல வந்துட்டு வேற இந்த மலைப்பகுதிகளில் வேற சித்தர்களோட சேர்ந்து இருந்திருக்காங்களா, எப்படிங்க?
அவங்க ஞானத்தில் அவருடைய ஆற்றல் சொல்ல முடியாது, ஆற்றலை பட்டு தனியாக சொல்லதெல்லாம் சார். அவ்வளவு ஆற்றல் அவங்களுக்கு படிக்க கல்விக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை படித்தவர் இல்லை, எந்த ஞானத்தையும் கேட்டவரில்லை. அதனால அவர் வந்து எல்லாம் ஆண்டவனிடத்தே, கற்றது என்னிடத்தே, கேட்டது என்னிடத்தே, கொண்டது என்னிடத்தே, கண்டது எல்லாமே இறைவனிடத்தே பெற்றதெல்லாம் சொல்றாரு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகண்டன் வார்த்தை, நம்பு நமரங்கால் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நீவிரெல்லாம் புனிதம் பெரும்புருட்டுங்கிறார். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நீவிரெல்லாம் புனிதம்
பெரும்புருட்டுங்கிறார்.
நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும், சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரருளை என்போல பெற்றவரும், எவ்வுலகில் யார் உளர் சற்றே நீ அறை. ஆண்டவன்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு, என்னை போல ஆண்டவனர்களை உண்மையாக பெற்றவர்கள் உலகத்துல யார் இருக்காங்க சொல்லு பார்க்கலாம் என்று பேசுகிற ஒரு ஆற்றல் விட்டாரு. அதான் வள்ளல் பெருமான் எல்லா ஆற்றலையும் முழுமையாக பெற்று உலகினில் உயிரலுக்கு உரும் இடையூறலாம் விலக, நீ அடைந்து விலக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சூழ்நிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்னை, நீ இப்படி என்ன சொல்லி வருவிச்சியே என்று ஆண்டவனாலே வருவிக்க உற்றவர். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட, இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. இதுவரையும் வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லா தொழிலையும் நானே செய்யும்படியாக எனக்கு ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்க. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலன கழித்தனை
அப்படின்னு சொல்லிருக்காங்க.
அப்படின்னு
சரிங்க. இப்ப அந்த மூலிகைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மூலிகை சொல்லிருக்கீங்க இல்லீங்களா, தூதுவளை, முசுசுக்கை, அப்புறம் கரிசலாங்கண்ணி, வல்லாரை, இந்த பத்து முக்கியமான சொன்னீங்க இல்லீங்களா.
பொன்னாங்கண்ணி சொல்றாரு, பொன்னாங்கண்ணி குளிர்மை, தொண்ணூத்தாறு கண் நோயும் போக்குங்கிறாரு. தொண்ணூத்தாறு கண் நோயும் போக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி. அது சீம பொன்னாங்கண்ணி இருக்கு, நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது. நாட்டு பொன்னாங்கண்ணி வரல் வாய்ப்பு கிடைக்கும், அது ரொம்ப நன்றாக இருக்கும்.
சரிங்க. அப்புறம்
கருங்காலின்னு சொல்றாரு, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி அப்படின்னு சொல்லுவாங்க. கருங்காலி கட்டைக்கு நானுங்கிறவங்க, கருங்காலின்னாக்க கருங்காலி கட்டைன்னு ஒரு மரம் இருக்குங்க. அந்த தூள் வந்து அந்த கருங்காலி மரத்துல அந்த தூளை எடுத்து அந்த தூள்ல வந்து கொஞ்சம் வெந்நீர்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் லேசா போட்டா போதும், தண்ணி சவுந்து போவோம். சித்தர் எல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. அவங்க கேரளத்தில் எப்படி சீர வெள்ளம் சாப்பிடுறாங்களோ, சீர தண்ணி போட்டு சாப்பிடுவாங்களோ, அவங்களாம் அந்த கருங்காலி பட்டைய இது பண்ணி தூள் பண்ணி
மரம், அது வந்துட்டு
அது கருங்காலி மரம் காட்டுல இருக்கு, நான்
விளைஞ்சிருக்கேன்.
அதுல ஒரு சிட்டியை போட்டோம்னாக்க தண்ணி நல்லா செவந்து நல்லா போகும். அது வந்து உடம்பு வலுமா வலிமுடையதாக்கும். அதுக்கு அந்த கருங்காலி துணி சாப்பிடுவாங்க, அது மாதிரி அவங்க சாப்பிட்டு வர்றாங்க.
அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி வந்து வள்ளலாருடைய அந்த மருத்துவ குறிப்புகள்ல வந்துட்டு அதுக்குன்னு சில மூலிகைகள், அதுக்குன்னு சில மருத்துவ முறைகள், அதுக்குன்னு இப்படி சாப்பிடணும் முறைகள் அப்படின்னு தனியா இருக்குங்களா?
தனியா இருக்கு.
அதே நான் ஞான மூலிகைன்ற மாதிரி தனியா வச்சிருக்காங்களா?
ஞான மூலிகம் நம்ம வளர்க்கறதாங்க. இன்னொரு மூலிகை என்ன சொன்னா, நீ சொன்ன புளியாறைன்னு ஒரு கீரை இருக்குங்க.
சரிங்க.
ரொம்ப சின்ன சின்ன கீரை இருக்கும், ரொம்ப மென்மையா இருக்கும், மெல்லிய இருக்கும். அந்த வெள்ள
தேவையில்லை.
இந்த அமிலச்சத்து நமக்கு சேராம இருந்து அந்த சரி வெளியேற்றம்னாக்க இது இந்த புளியாறை போன்ற போனோம்னாக்க அது அழுக்க இது எப்படி சுத்தப்படுத்துறோமோ, பாத்திரத்தை சுத்தப்படுத்துறோமோ, அது உடம்புல இருக்கிற இதை அழுக்க சுத்தப்படுத்துரும், அசிடி பாமாகாம பாத்துக்கும்.
அதுவும் தினமும் காலையில சாப்பிடணும்,
தினமும் சாப்பிடலாம், எப்பக்கு நேரிட்ட போது சாப்பிடலாம். அது ஒண்ணு அது எனக்கு கிடைக்கிறது கஷ்டம், அதனால அது தூள் பண்ணி பாக்கெட் பண்ணி வச்சிட்டோம்னாக்க எங்க நம்ம பயணத்துக்கு போனாலும் எங்க வேணாலும் ஒரு சிட்டியை வயலை போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுலாம். அது எல்லாத்த விட முக்கியமானது ஒழுக்கத்தோடு இருந்து இவற்றா செஞ்சாங்க. எல்லாத்தையும் தப்பு பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாம் மட்டும்தான், எல்லா தப்பு பண்ணிக்கிட்டு எல்லா இந்த மருந்து
சாப்பிட சரியா பெறும் நினைக்க கூடாது. ஒழுக்கமா இருக்கணும், மருந்து சாப்பிடணும், அப்பதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஒழுக்கமா இருந்தாலே மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லீங்களா?
ஆமா, இருந்தாலே இருக்கும். பூர்வ வினையினால ஏதாவது உடம்புல தாக்கம் இருந்ததுன்னா என்ன பண்ற, தாய் தந்தை வழியாக வந்திருந்த வினைகள்லாம் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் நம்ம நீக்கிக் கொள்ள முடியும்.
சஞ்சீவி மூலிகைகள்னு சொல்லிட்டு வள்ளலார் ஐயா அவங்க சொல்றாங்களா?
சஞ்சீவி மூலிகைகள் தான் அந்த கருங்காந்தல்கள் சொல்றாங்களே, அதான் கருங்காந்தல் தான் குளிர்ந்த கொள்ளி கருங்காந்தல் தான் சொல்ற முக்கியமானது. நாயுரியன்னு சொல்லுவாங்க, பல்லுவழக்கனா மகோசிகள்லாம் உண்டாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போறாங்க, துளசி சொல்றாங்க, வில்லும் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்கலாம்.
இப்படி என்ன சாப்பிடணும் போது கூட சொல்லுவாங்களா?
சாப்பிடுறதுங்களா?
பொதுவா ஆகாரம் வந்து எப்படி சாப்பிடணும் எப்படி?
வள்ளலார் வந்து ஆகாரத்தை பற்றி காலம்பரம் 4 மணிக்கு எழுந்ததுல இருந்து,
4 மணிக்கு
ஆமா எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரையிலையும் எப்படி எப்படி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத ஒரு பட்டியலே போட்டு கொடுத்துருவாங்க.
சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம்.
காலம்பரம் 4 மணிக்கு ஏழுச்சோடனே சிறிது அப்படியே அமர்ந்திருந்து தியானம் பண்ண வேண்டும். கொஞ்சம் உலாவி பிறகு நம்ம மலஜலம் கழிக்க வேண்டும். மலஜலம் உபாதை ஏற்பட்டால் படுத்து வலது பக்கமாக வயிற்றை அழுத்தி கொடுத்தோம்னாக்க கொஞ்சம் மலம் கழியும். அல்லது மூலாங்க பிரணவ தியானம்னு சொல்லுவாங்க, அதாவது மனித மூச்சை இழுத்து விட்டு கொஞ்சம் எப்படியா எந்த தந்திரத்தினாலாவது மல உபாதை இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை பார்த்து வந்த பிறகு கரிசாலை கொஞ்சம் உள்ள சாப்பிட்டு பல் துளக்கி ஓழை எடுத்து சிறிதான் தியானம் பண்ண சொல்றாரு. தியானம் பண்றாரு, தியானத்தினுடைய முறையெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, அதனுடைய பயிற்சி தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலம்பரம் இந்த மூலிகை பால் சாப்பிடுங்கிறாரு. இந்த மூலிகை பால் ஞான
மூலிகை சொன்னது,
ஆமா,
வந்துட்டு தூதுவளை, முசுமுசு,
கரிசாலை, தூதுவளை,
கலந்தது
அந்த பால் சாப்பிடணும்.
அது எத்தனை மணிக்கு சாப்பிடணும்?
அது 6 மணிக்கு சாப்பிடணும்.
அப்ப 2 மணி நேரம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணுங்களா?
செய்யணும், செய்து சரியா இருங்க. சிறு உடம்பு பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். ஒரு மணி நேரம் தியானம் பண்ணாதான் நம்ம அவர் சொன்னக்கூடிய இந்த ஒளி ஆற்றலை பெற முடியும். இந்த உடம்புலே உயிர் ஒளியாக இருக்கிற உயிர் ஒளி காண்க என்று உரைத்தமைக்க வேம்பாரு. அன்பின் அமைந்த பேரொழியையும் பாரு. இந்த உடம்பிலே உயிர் ஒளியாக இருக்கிறது. உயிராற்றலை ஒளியாற்றலை வளர்த்துக் கொள்ளுதான் நம்முடைய பயிற்சியும் முயற்சியுமா இருக்க வேண்டாம். அந்த ஒளி ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுதான் இவ்வளவு பாடு நமக்கு.
உடம்புக்குள்ளே ஒரு ஒளி இருக்கு.
ஒளி ஆற்ற நாம உடம்பே ஒளிதான், உயிரே ஒளியா இருக்குது. உடம்பே உயிர் தான் ஒளி, உயிர் என்று ஒளியா தான் இருக்குது.
இல்ல இல்ல, காற்று இருக்குண்டு வாங்க, அன்பன்ற காற்று நம்ம உடம்புல
ஒளிதான்
இருக்கு.
ஒளிதான் உயிரா இருக்குது. உயிர் ஒளி காண்க அதான் வளருடைய அடிப்படையான தத்துவமே அதுதான்.
அதான் அந்த ஒளிதான் அதுக்கு வந்துட்டு உயிர் சக்தி.
ஆமா, அதனால ஜோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பாரு. புறத்துல எப்படி இருக்கிறது ஆகாயத்துல அதே போல உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அது பிரபஞ்சம், இது சிப்பிரபஞ்சம் பாரு. பிரபஞ்சம் இது யூனிவர்ஸ், இது சிப்பிரபஞ்சம் பாரு.
சரிங்க,
அண்டத்தில காட்டுதலும் பிண்டத்தில ஆற்றல் அதிகம். அது விளங்குகிற இடம் இந்த கோடி சூரிய பிரகாசம். உடம்புக்குள்ளே ஒவ்வொருடைய உடம்புக்குள்ளேயும் கோடி சூரிய பிரகாசம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய பயிற்சியும் முயற்சியுமா இருக்க வேண்டும். அவற்றை மறைப்பதெல்லாம் மறைப்பது இருக்குது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த தூக்கம், அழுக்காறு, பொறாமை, அகங்காரம், எல்லா இதுவும் நம்மளை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் நீக்கி, உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் நீக்கி, இந்த ஒழுக்கத்தோடு இருந்து இந்த ஆற்றலை ஒளி ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒளி ஆற்றல் என்பது ஆன்ம பிரகாசம், ஜீவ பிரகாசம், கரண பிரகாசம், இந்திரிய பிரகாசம் என்று நான்கு பிரகாசமாக சொல்வார்கள்.
இப்ப இந்த 75 வயசுலயும் நீங்க வந்து இவ்வளவு இதா சிறப்பா செயல்பட்டு இருக்க காரணம் வந்து இந்த ஒழுக்க முறைகளும் இந்த உணவு முறைகளும்.
ஒழுக்கம், உணவு, மூலிகை பயன்பாடு, மூலிகை பயன்பாடு மிக முக்கியமானது. இந்த இதுக்கு இயக்கத்துக்கு நான் ஒரு முக்கியமா வந்த காரணமே இந்த மூலிகைன்னு சொல்லுங்க.
ஆரம்பத்துல அதுல இருந்து ஒரு ஈடுபட்டு நீங்க வந்தது காரணம்
அது குறிப்பா கரிசாலை.
நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப?
நான் ஒரு செயலாளராக இருந்து தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் 25 பேர் தத்தெடுத்து அவளுக்கு தினம் இலவசமாக உணவு உடை அத்தனையும் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவங்க நல்ல சீருடை எல்லாம் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்துட்டு வர்றோம்.
எந்த ஊர் இல்லைங்க?
பெண்ணாடங்கிற ஊர்ல. அதோட கோழி மேய்த்த குஞ்சுகளாக முதியவர்கள் இருக்காங்கல்ல, கணவனால் விரட்டப்பட்டவர்கள், மனைவியால் விரட்டப்பட்டவர்கள், பெற்றோர்கள் கொதிக்கப்பட்டவர்கள், அவங்களும் ஆண்கள் பெண்கள், அவங்களும் ஒரு 19 பேர் வச்சிருக்கோம். அவங்களையும் வைத்து பராமரித்து நல்ல முறையில் இன்னைக்கு வள்ளலாருடைய இயக்கத்துல வடலூருக்கு அடுத்தபடியாக பெண்ணாடம் தான் ஒரு பேர் இயக்கமாக ஒரு பெரிய சபை கட்டி தியானத்துக்குன்னு ஒரு பெரிய ஹால் கட்டி அதை நடத்திட்டு வரோம்.
இப்ப அங்க வந்து இந்த வள்ளலார் சொன்ன இந்த மூலிகைகளை அங்க பயன்படுத்தி
டெய்லி பயன்படுத்துறோம். அங்க வந்து நாங்களே பயிரிட்டு இருக்கோம். இந்த கரிசாலை பயன்பட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையானது பயிரிட்டு இருக்கோம். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞானடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இது கடைசியில் அவளால் பெருமாள் ஞான செய்த 28 பாடலும். மனிதர்களுக்காகவே இப்படி இப்படி எல்லாம் வாட வேண்டும் என்று பாடுகிறேன். 28 பாடல் முதல் பாடல் இது.
ரொம்ப நன்றிங்க. இதுவரெல்லாம் வள்ளல் பெருமாளுடைய ஒரு என்னென்ன நம்ம ஒழுக்க முறைகளை பத்தியும் உணவு முறைகளை பத்தியும் மூலிகையில வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தியும் ரொம்ப விளக்கமா நீங்க எடுத்து சொன்னீங்க. நிலையத்தின் சார்பில் நன்றி, வணக்கங்க.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
அனுபவம் பேசுகிறது நிகழ்ச்சிகள் இதுவரை பெண்ணாடம் ஆர் சண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் எஸ் தங்கவேலு அவர்கள்.